We were looking yesterday at the fact that the Holy Spirit has come to earth to bring the Spirit of heaven into our hearts.
பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பரலோகத்தினுடைய வாழ்வை நமக்கு அளிக்கும்படியாக.
And this is why it is very important that we are filled with the Holy Spirit.
ஆகவே தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது.
This is not something which is only for some Pentecostal people.
பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது பெந்தெகோஸ்தே மக்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல.
There's a lot of counterfeit in this area.
இந்த பகுதியில் அநேக போலியான காரியங்கள் காணப்படுகிறது.
Why is that?
ஏன்?
Because anything valuable in the world is always counterfeited.
உலகத்தில் எதுவெல்லாம் விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு போலியானது வரும்.
They make counterfeit gold and counterfeit currency notes.
போலி நோட்டுகள், போலி நகைகள் போன்றவை உண்மையான நகைக்கும் உண்மையான பணத்திற்கும் மாற்றாக உலகத்திலே பார்க்கிறோம்.
Nobody makes counterfeit newspaper.
ஆனால் யாருமே போலியான செய்தித்தாளை தயாரிப்பதில்லை.
Because that doesn't have any value.
அதற்கு ஒரு மதிப்பு விலையோ இல்லை.
But there are counterfeit Christians.
ஆனால் போலியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
Counterfeit anointing of the Holy Spirit.
போலியான பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Counterfeit gifts of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வரத்தையும் போலியானதாய் சிலர் பெற்றிருக்கிறார்கள்.
So we have to be careful. I mean, these things prove that the genuine must be very valuable.
இவைகள் எதை நிரூபிக்கிறது என்றால் உண்மையான காரியங்கள் அது மிகவும் விலை உயர்ந்தது என்பதை காண்பிக்கிறது.
So God has allowed all this deception to go on in the world.
இந்த உலகத்திலே இவ்விதமான வஞ்சனைகள் எல்லாம் நடப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார்.
Because like that our faculties of discernment become sharpened.
அப்பொழுதுதான் நம்முடைய பகுத்தறியக்கூடிய திறனாய்வு அது இன்னும் கூர்மையானதாய் மாற முடியும்.
That we must be able to discern not only between black and white.
கருப்புக்கும் வெள்ளைக்கும் மட்டும் வித்தியாசம் தெரிந்தால் போதுமா?
No, even between gray and white.
சாம்பல் நிறத்திற்கும் வெள்ளைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும்.
Yellow and white.
அல்லது மஞ்சள் நிறத்திற்கும் வெள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வேண்டும்.
Or even something which is slightly off white in color. We must be able to discern between that and pure white.
பாதி வெள்ளை என்று சொல்கிறார்கள், off white. அதற்கும் வெள்ளைக்கும் நாம் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும்.
So when God allows these things to go on so that we can discern and thus spiritually we grow.
நாம் இவ்விதமான காரியங்களை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவைகளை நாம் பகுத்து அறிந்து உண்மையும் போலியானதையும் கண்டுபிடித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்.
We mustn't think that anything supernatural is from God.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதுவுமே தேவனிடத்திலிருந்தே வருகிறது என்று நாம் எண்ணக்கூடாது.
Because if you read the book of Job, the first person who sent fire from heaven was the devil.
யோபிலே நாம் எதை குறித்து வாசிக்கிறோம், வானத்திலிருந்து அக்னி அனுப்பின முதலாவது நபர் பிசாசு.
You read that in Job chapter 1.
அதை யோபு முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Elijah also brought fire from heaven.
எலியாவும் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தார்.
But you must distinguish between the fire sent by God and the fire sent by the devil.
தேவனால் அனுப்பப்பட்ட அக்னிக்கும் பிசாசால் அனுப்பப்பட்ட அக்னிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பகுத்தறிய வேண்டும்.
Wherever God sends his fire, the devil is always there to produce a counterfeit.
எங்கெல்லாம் தேவன் தம்முடைய அக்னியை அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் போலியான அக்னியை அனுப்புவதற்காக பிசாசு வந்துவிடுகிறான்.
Not only the devil but human beings also try to produce some fire on their own.
பிசாசு மட்டுமல்ல மனுஷர்களே தாங்களாகவே அந்த அக்னியை உண்டாக்க முடியாய் விரும்புகிறார்கள்.
Let me show you an example in Leviticus chapter 9.
லேவியராகமம் 9 அதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
From the beginning of time, the way God has always manifested his approval is by sending fire upon this.
ஆரம்ப காலத்திலிருந்தே தேவன் பலிகளை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாக தம்முடைய அக்னியை அனுப்பி அங்கீகரிக்கிறார்.
How did Cain know that God accepted Abel's sacrifice but not his sacrifice?
ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்றும் தன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றும் காயின் எப்படி அறிந்தான்?
It's not written in Genesis 4.
அது ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் எழுதப்படவில்லை.
But in other places we see how God manifested his approval.
ஆனால் மற்ற இடங்களிலே தேவன் தம்முடைய அங்கீகாரத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை வாசிக்கிறோம்.
And it was always by sending fire from heaven.
எப்பொழுதுமே வானத்திலிருந்து அக்னி அனுப்பி அவர் அங்கீகரித்தார்.
Elijah said to the prophets of Baal.
பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்த்து எலியா சொன்னார்,
The God who answers by fire, let him be the true God.
அக்னியால் மறுஉத்தரம் கொடுக்கிற தேவனே மெய்யான தேவன்.
So that has always been the way God has manifested his approval.
எப்பொழுதும் தேவன் தம்முடைய அங்கீகாரத்தை இப்படி தான் வெளிப்படுத்துகிறார்.
And I believe that is how it was in Cain's time also.
இப்படி தான் காயினுடைய நாட்களிலும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
The sacrifice was all right, but there was no fire.
பலி நல்லதுதான், ஆனால் அங்கே அக்கினி இல்லையே.
And it's good for us to see, maybe we can look at Genesis 4 first.
நாம் முதலாவது ஆதியாகமம் 4 அதிகாரத்தை பார்ப்போம்.
Because we can see the reason why God sent the fire.
அங்கே அக்கினி அனுப்பினதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் இருக்கிறது.
Even today you find that God sends a fire on some believers but not on others.
இன்றைக்கும் கூட தேவன் அக்கினியை ஒரு சில விசுவாசிகளுக்கு அனுப்புகிறார், மற்ற விசுவாசிகளுக்கு அனுப்புவதில்லை.
And very few people have the fire.
மிக சிலருக்கே அந்த அக்கினியை பெற்றிருக்கிறார்கள்.
Many are believers.
அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
But if you are a believer without the fire of God in your life,
நீ ஒரு விசுவாசியாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அக்கினி இருக்குமே ஆனால்,
then you can say God is not really approved of your life.
உண்மையாலுமே அக்கினி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும்.
In Genesis 4,
ஆதியாகமம் 4 அதிகாரம்,
we read in verse 3 and 4 that Cain and Abel brought offerings to God.
3-4 வசனங்களிலே காயினும் ஆபேலும் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
Now many preachers have taught that because Abel brought a lamb, shed his blood, that's why God accepted him.
அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறது என்னவென்றால், ஆபேல் ஒரு ஆட்டை பலியாக கொண்டு வந்தான், அந்த ரத்தம் சிந்தி ஒரு பலி செலுத்தினபடினாலே தான் தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்று போதிக்கிறார்கள்.
Cain did not bring a blood sacrifice, so God didn't accept him.
காயின் ஒரு இரத்த காணிக்கையை கொண்டு வரவில்லை, ஆகவே தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள்.
And because of that teaching is not found anywhere in the Bible, that some preacher thought about it and started preaching.
இந்த போதனை வேதத்தில் எங்கேயுமே காணப்படவில்லை, ஏதோ ஒரு பிரசங்கியார் இப்படிப்பட்ட ஒரு கருத்து அவருக்கு தோன்றி இருக்கிறது, ஆகவே அதை பிரசங்கிக்கிறார்.
And most believers believe it.
அநேக விசுவாசிகள் இதை நம்புகிறார்கள்.
There are so many doctrines like that in the Christianity which are not found in the Bible.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே வேதத்திலே காணப்படாத எத்தனை உபதேசங்கள் காணப்படுகிறது.
For example, that Jesus said before he comes again there's going to be a period of great suffering called the great tribulation.
இயேசு தாம் வருவதற்கு முன்பதாக மகா உபத்திரவம் என்ற நாட்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்.
And many preachers about 100 years ago, 150 years ago started preaching that before that suffering comes, Jesus will come and take away his
100 அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கித்தது என்னவென்றால், அந்த உபத்திரவம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை எடுத்துக்கொள்வார், சபை எடுத்துக்கொள்வார் என்று பிரசங்கிக்கிறார்.
But it's not taught in the Bible. Nowhere in the Bible is it taught.
வேதத்தில் எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை, போதிக்கப்படவில்லை.
But most believers believe that.
ஆனால் அநேக விசுவாசிகள் அதை விசுவாசிக்கிறார்கள்.
But Jesus said you will go through the great tribulation and then I will come.
ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்வீர்கள், பிறகு நான் வருவேன் என்று சொல்கிறார்.
Like that here also.
அதே போல இங்கேயும்.
Because people think that if I offer blood God will accept me.
நான் இரத்தத்தை செலுத்தினால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறபடினாலே.
So people say claim the blood of Jesus and then they live as they like.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு அல்லது கேட்டுக்கொண்டு அவர்கள் தாங்கள் விரும்புகிறபடி வாழ்கிறார்கள்.
But you know what Cain and Abel were offering to God was not a sin offering. They were offering a thanksgiving offering for God blessing their work.
காயினும் ஆபேலும் பாவ நிவாரண பலியை அங்கே செலுத்தவில்லை, தங்களுடைய தொழிலை தேவன் ஆசீர்வதித்தபடினாலே தாங்கள் செய்த தொழில் நிமித்தமாய் தேவனுக்கு நன்றி காணிக்கையை செலுத்துகிறார்கள்.
You know, like in the Old Testament there was a command you must give your tithe.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு கட்டளை, நீங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று இருந்தது.
And that was not money because those people didn't earn money.
அது பணம் அல்ல, ஏனென்றால் அந்த மக்கள் பணத்தை சம்பாதிக்கவில்லை.
They were all farmers, so 1/10 of their crop they offered to God as a thanksgiving.
அவர்கள் எல்லாரும் விவசாயிகளாக இருந்தபடினாலே தங்களுடைய அறுவடையிலே பத்தில் ஒரு பங்கை நன்றி பலியாக செலுத்துகிறார்கள்.
Now in the New Testament there is no command to give a tithe to God.
புதிய ஏற்பாட்டிலே தேவனுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கற்பனை கூட இல்லை.
That is why I have never preached on tithing for 50 years.
ஆகவே தான் நான் 50 ஆண்டுகளாக தசமபாகத்தை குறித்து பிரசங்கித்ததே இல்லை.
Because it is not in the New Testament.
அது புதிய ஏற்பாட்டிலே இல்லை.
It's an Old Testament thing like keeping the Sabbath and killing a lamb and all these things. These are all Old Testament.
ஓய்வினாலே ஆசரிப்பதும் ஆடுகளை பலியிடுவதும் ஆகிய பழைய உடன்படிக்கை போதனை அது.
If you start obeying Old Testament then you must not only pay the tithe, you must kill a lamb once a year and also offer all the sacrifices.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு போதனையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தசமபாகம் செலுத்துவது மட்டுமல்ல, நீங்கள் ஆடுகளையும் பலி செலுத்த வேண்டும். வருஷத்துக்கு முறை நீங்கள் பலி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும்.
சனிக்கிழமை
வேலை செய்யக்கூடாது.
There are so many human teachings in Christendom.
இன்றைக்கு எவ்வளவோ மனுஷீக போதனைகள் கிறிஸ்தவத்தில் நுழைந்து விட்டது.
And we can ask, how do these preachers and pastors deceive all the Christians?
இந்த போதகர்களும் பிரசங்கியாரும் எப்படி எல்லா கிறிஸ்தவர்களையும் வஞ்சிக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
To do all these things.
இவைகளெல்லாம் செய்ய சொல்லும்படி.
Many preachers force others to
அநேக பிரசங்கியார்கள் மற்றவர்களை தசம பாகம் செலுத்த முடியாய்
கட்டாயப்படுத்துகிறார்கள்.
நீ தசம பாகம் செலுத்தாத பட்சத்திலே தேவனை சபித்து விடுவார் என்று
சொல்கிறார்.
அந்த வசனம் எங்கிருந்து அவர்களுக்கு வருகிறது?
Old Testament.
பழைய ஏற்பாடு.
So I say, are you living in the Old Testament or are you living in the New Testament?
நீ பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
Are you follower of Moses or follower of Jesus?
நீ மோசேயை பின்பற்றுகிற நபரா இருக்கிறாயா அல்லது இயேசுவை பின்பற்றுகிற நபரா இருக்கிறாயா?
Jesus told the Pharisees to tithe, but he never told his disciples to tithe.
பரிசேயர்களை பார்த்து நீங்கள் தசம பாகம் செலுத்துங்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு காலம் தசம பாகம் செலுத்த சொல்லவில்லை.
You read that very clearly.
நீங்கள் அதை தெளிவாய் வாசித்து பாருங்கள்.
Never did Jesus tell his disciples to
ஒரு காலம் தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து நீங்கள் தசம பாகம் செலுத்துங்கள் என்று சொல்லவில்லை.
He told them, if you want to give, give cheerfully to God.
நீங்கள் கொடுத்தால் தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொன்னார்.
The Lord's way is always giving cheerfully, voluntarily, no compulsion.
தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே உற்சாகமாக கொடுப்பது, தானாக மனமுந்து கொடுப்பதுதான், கட்டாயத்தின் பேரில் கொடுப்பதே அல்ல.
Let me tell you something.
ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
God never forces you to do anything.
எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யும்படி தேவன் நிர்பந்திப்பதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை.
If you want to understand a heavenly life,
பரலோக வாழ்க்கையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
you must learn one thing.
ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
In heaven they don't force anybody.
பரலோகத்திலே யாரும் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை.
In hell the devil forces his demons to do things.
நரகத்திலே பிசாசு தன்னுடைய அசுத்தாவிகளை எல்லாம், பிசாசுகளை எல்லாம் சாத்தான் கட்டாயப்படுத்துகிறான்.
The principle of forcing people to do something is from the devil, not from God.
மனிதனை நிர்பந்திப்பது, இதை செய்யும்படி கட்டாயப்படுத்துவது, வலுக்கட்டாயமாக செய்ய வைப்பது, அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கோட்பாடல்ல, பிசாசுடைய தத்துவம்.
When any preacher forces you to do anything, he is being inspired by the devil.
எந்த ஒரு பிரசங்கியாரும் உங்களை ஒரு காரியத்தை செய்வதற்கு கட்டாயப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் பிசாசினாலே ஏவப்பட்டு செய்கிறார்கள்.
Whether they force you to pay the tithe or force you to come for a prayer meeting.
ஒரு ஜெப கூட்டத்திற்கு வரும்படியாய் உங்களை கட்டாயப்படுத்தினாலும் சரி, அல்லது தசம பாகம் கொடுக்கும்படியாய் கட்டாயப்படுத்தினாலும் சரி,
he is being inspired by the devil.
பிசாசினாலே உந்தப்பட்டு தான் அப்படி இந்த பிரசங்கியார் செய்கிறார்.
God may urge you to give, urge you to come for the meeting.
தேவனுடைய கூட்டத்துக்கு வரும்படியா ஏவுவார் அல்லது கொடுக்க முடியா ஏவுவார்.
பட் ஹி வில் நெவர் ஃபோர்ஸ் யூ.
ஆனால் ஒரு காலம் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்.
Because the Bible says God loves a cheerful giver.
ஏனென்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
He will never even force you to obey his commandments.
ஒரு காலம் தம்முடைய கற்பனைகளுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்த மாட்டார்.
Look at all the millions of people in India. He doesn't force all of them to go to heaven.
இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரையும் தேவன் கட்டாயமாக பரலோகத்து போக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாரா?
Do you know how many thousands of people died yesterday night in India?
இந்திய தேசத்திலே நேற்று இரவு மட்டும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Every day people are dying.
ஒவ்வொரு நாளும் மக்கள் மரித்துக் கொண்டே
இருக்கிறார்கள். Thousands of them.
ஆயிரக்கணக்கானவர்கள்.
And most of them are going to hell.
அவர்களில் அநேகம் பேர் நரகத்துக்கு போகிறார்கள்.
Why doesn't God catch them by the neck and take them to heaven?
ஏனால் கழுத்தை பிடித்து ஏன் தேவன் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல கூடாது?
Because there's one principle with God.
தேவனிடத்திலே ஒரு கோட்பாடு உண்டு.
He never forces anybody.
அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல.
He gives people freedom.
ஜனங்களுக்கு அவர் சுயாதீனத்தை, விடுதலையை கொடுக்கிறார்.
Even you know to follow Jesus is the best life you can ever live on this earth.
இந்த பூமியிலே வாழக்கூடிய சிறந்த மேன்மையான வாழ்க்கை என்னவென்றால் இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையாகும்.
There is no happier, no better life that you can live on earth than the life of following Jesus.
இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையான, சிறந்த, நல்ல வாழ்க்கை யாரும் வாழ முடியாது.
But even that God doesn't force people to do.
அந்த வாழ்க்கையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதையும் கூட தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை.
Jesus says if anyone wants to come after me, let him take up his cross and follow me.
ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன்.
No compulsion.
அங்கே நிர்பந்தமே இல்லை.
In the Old Testament law there was compulsion.
பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களிலே ஒரு கட்டாயம் இருந்தது.
Yeah, you must pay the tithe.
நீ தசமத்தை கொடுக்க வேண்டும்.
You must offer a sacrifice.
பலியை கொடுக்க வேண்டும்.
You must not eat unleavened bread on so and so dates.
புளிப்பில்ல அப்ப பண்டி இந்தந்த தேதிகளில் சாப்பிட கூடாது.
But all that changed when Jesus came.
இயேசு வந்த பிறகு இவையெல்லாம் மாறிவிட்டது.
Now he wants you to choose freely.
இப்பொழுது விடுதலையாக நீ உன்னை தெரிவு செய்யும்படியாய் அவர் விரும்புகிறார்.
So this was a thanksgiving offering.
ஆகவே இங்கே இவர்கள் செலுத்தினது நன்றி பலி, அல்லது நன்றி காணிக்கை.
In the book of Leviticus if you read.
லேவியராகம புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
there were many offerings which had no blood.
அங்கே அநேக காணிக்கைகள் ரத்தம் இல்லாமல் செலுத்தப்பட்டது.
The sin offerings had blood.
ஆனால் பாவ நிவாரண பலி அது அங்கே ரத்தம் இருக்க வேண்டும்.
But there was a burnt offering and there were also certain thanksgiving, certain offerings which had only grains and oil, no blood.
சில காணிக்கைகள் அதிலே தானியங்களும் எண்ணெய்களும் செலுத்தினார்கள், அங்கே ரத்தமே இல்லை, ரத்தமே இல்லை.
So Cain and Abel were bringing a thanksgiving offering to God.
ஆகவே காயினும் ஆபேலும் தேவனுக்கு நன்றி காணிக்கையை கொண்டு வந்தார்கள்.
Cain brought from the field because he was working in the field.
காயின் வயலிலே வேலை செய்தபடினாலே வயலிலே அறுத்த காய்கறிகளை கொண்டு வருகிறார்.
He couldn't bring any flock or animals because he didn't have any animals.
அவர் எந்த ஒரு மந்தை இல்லாதபடினாலே அவர் எந்த ஒரு மிருகத்தையும் பலி செலுத்துவதற்கு கொண்டு வர முடியவில்லை.
Abel looked after sheep, so he brought his sheep.
ஆபேல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபடினாலே அவன் ஆடுகளை கொண்டு வந்து பலி
செலுத்தினார்.
இந்த இரண்டு காணிக்கைகளை எந்த ஒரு தவறும் இல்லை.
But it says here in verse 4. ஆனா
நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
The last part, the Lord had regard for Abel and for his offering. Genesis 4 verse 4.
ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
The Lord had regard for Abel and his offering, but for Cain and his offering he had no regard.
ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
I want you to notice the order.
இங்கே சொல்லப்பட்ட முறையை நீங்கள் பார்க்க முடியாய் நான் விரும்புகிறேன்.
Many preachers have deceived you.
அநேக பிரசங்கியார்கள் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள்.
By reversing the order.
இந்த முறையை மாற்றி போட்டு ஏமாற்றி இருக்கிறார்கள்.
They read it like this.
அவர்கள் இப்படி தான் வாசிக்கிறார்கள்.
The Lord accepted Abel's offering and therefore he accepted Abel.
ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆகவே ஆபேலையும் அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறார்.
Because he brought blood, he accepted Abel.
அவன் ரத்தத்தை கொண்டு வந்தபடினாலே ஆபேலை அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறார்.
What does it say in your Bible?
ஆனால் உங்களுடைய வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
It says he accepted Abel first.
அவன் முதலாவது ஆபேலை அங்கீகரித்தார்.
Then he accepted his offering.
அதற்கு பிறகு ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்.
And he rejected Cain first and therefore he rejected his offering.
காயினை முதலாவது அங்கீகரிக்கவில்லை, ஆகவே அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
So what do we learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
The Lord saw something in Abel's heart, not in his offering.
ஆபேலுடைய இருதயத்திலே உள்ள ஒன்றை ஆண்டவர் பார்த்ததே இல்லாமல் அவனுடைய காணிக்கையை அவர் சோதித்து பார்க்கவில்லை.
And he rejected it.
ஆகவே அவர் அங்கீகரிக்கவில்லை.
Today even if you come with the blood of Jesus, God may reject you.
இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தோடு வந்தாலும் கூட தேவன் உங்களை அங்கீகரிக்காமல் தள்ளிவிட முடியும்.
Jesus said that.
இயேசு அதை சொல்லியிருக்கிறார்.
He said if you got something in your heart against a brother.
ஒரு சகோதரனுக்கு விரோதமாக உங்களுடைய இதயத்தில் ஏதாவது இருக்குமேயானால்.
You hurt somebody.
நீ ஒருவரை புண்படுத்தி இருந்தால்.
You got angry with somebody.
ஒருவர் மீது கோபப்பட்டிருந்தால்.
And because of that he is hurt.
அது நிமித்தமாக அவர் புண்பட்டிருக்கிறார்.
And then you come and offer of offering to God.
நீங்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வருகிறீர்கள்.
He said in Matthew 5.
மத்தேயு 5
you're offering there God won't accept it.
உங்களுடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு போ, தேவனுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
Go first to that brother.
முதலாவது அந்த சகோதரனிடத்திலே போ.
Go and ask his forgiveness for what you hurt him.
நீ அவரை புண்படுத்தி விட்டாயே அதற்காக மன்னிப்பு கேள்.
Then come and offer.
அதற்கு பிறகு வந்து காணிக்கையை செலுத்து.
So the Lord is not looking at your offering, he's looking at your heart.
ஆகவே தேவன் உன்னுடைய காணிக்கையை பார்க்கவில்லை, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார்.
So even if you come with the blood of Jesus,
அவர் இயேசுவின் ரத்தத்தோடு கூட நீ வந்தாலும் சரி.
But you hurt somebody.
யாரையாவது ஒருவரை புண்படுத்தி இருந்தால்.
Maybe your wife.
மனைவியாக இருக்கலாம்.
You have to go and ask for forgiveness, then only come, otherwise God won't accept you.
முதலாவது போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதற்கு பிறகு தான் இங்கே வர வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் உன்னை தள்ளி விடுவார், ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
Same thing we see here.
அதே காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
God looks at the heart.
தேவன் உள்ளத்தை பார்க்கிறார்.
Many prayers that Christians pray don't go beyond the roof.
கிறிஸ்தவர்கள் செய்கிற அநேக ஜெபங்கள் இந்த கூரைக்கு மேலே போவதில்லை.
God doesn't hear it.
தேவன் கேட்பதில்லை.
Because there's sin in their heart.
ஏனென்றால் உள்ள உள்ளத்திலே பாவம் இருக்கிறது.
Psalm 66 verse 18.
சங்கீதம் 66:18.
If there's sin in your heart, God will not hear you.
உள்ளத்திலே அக்கிரம சிந்தை பாவம் கொண்டிருந்தீனால் தேவன் ஜெபத்துக்கு செவிக் கொடார்.
If you have hurt somebody and you haven't asked his forgiveness, God will not hear you.
நீங்கள் ஒருவரை மனம் புண்படுத்தி விட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்க மாட்டார்.
How did Cain know that his offering was not accepted?
காயினுடைய பலி காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை எப்படி காயினுக்கு தெரியும்?
Fire came upon Abel's offering.
அக்கினி ஆபேலுடைய காணிக்கை மீது வந்தது.
There was no fire on his offering.
ஆனால் இவனுடைய காணிக்கையிலே அக்கினி வரவில்லை.
Why was that?
ஏன் அது அப்படி?
See the reason.
காரணத்தை பாருங்கள்.
Please read the Bible slowly.
வேதத்தை தயவு செய்து மெதுவாக நிறுத்தி வாசியுங்கள்.
Never read it fast.
ஒருக்காலும் வேகமாக வாசிக்க வேண்டாம்.
Sometimes you may have to spend 5 minutes on one verse.
சில சமயத்திலே ஒரு வசனத்தை வாசிப்பதிலே நீங்கள் 5 நிமிடம் செலவழிக்க வேண்டியிருக்கும்.
Many believers have got a bad habit of reading very fast.
அநேக விசுவாசிகளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் வேதத்தை வேக வேகமாக வாசித்து விட்டு போய்விடுவார்கள்.
It's better to read the Bible slowly and finish it in 10 years or 20 years than to read the Bible fast and finish it in 1 year.
வேதத்தை வேக வேகமாக வாசித்து ஒரு வருஷத்திலே முடிப்பதை காட்டிலும் மெதுவாக நிறுத்தி நிதானமாக 10 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, வாசிப்பது நல்லது.
What do you see the difference between Cain and Abel in verse 3 and 4? If you read carefully, the answer is there. I don't have to tell you.
காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் 4-5 வசனங்களை மெதுவாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலேயே நீங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்து விடலாம்.
You see one big difference in their offerings and it doesn't have anything to do with blood.
அவருடைய காணிக்கையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, அது இரத்த சம்பந்தமான ஒரு காரியம் அல்ல.
Did you discover it?
அதை கண்டுபிடித்தீர்களா?
In verse 3 and 4
3-4 வசனங்கள்.
See what it says.
அங்க என்ன சொல்றது என்று பாருங்கள்.
Cain brought an offering.
காயின் கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான்.
Abel brought the best of his flock.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளிலும் குழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
Cain brought an offering. Abel brought the best from his work.
காயின் காணிக்கையை கொண்டு வந்தான், ஆபேல் தன்னுடையதிலே மென்மையானவற்றை சிறந்தவற்றை கொண்டு வந்தான்.
There are two types of believers.
இரண்டு விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
All bring something to God.
எல்லாருமே தேவனுக்கு ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறார்கள்.
Most bring something to God.
அநேகர் ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள்.
But some bring the best to God.
ஆனால் ஒரு சிலர் மேன்மையானவற்றை சிறந்தவற்றை தேவனுக்கு கொண்டு வருகிறார்கள்.
That is the difference.
இதுதான் வித்தியாசம்.
Even today there is a difference.
இன்றைக்கு வித்தியாசம் இருக்கிறது.
You can give little bit of time to God.
நீங்கள் தேவனுக்கு என்று உங்கள் நேரத்திலே கொஞ்சம் கொடுக்கலாம்.
Or you can give the best of your time to God.
அல்லது உங்கள் நேரத்திலே சிறந்த நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கலாம்.
You can give a little bit of your money to God.
உங்கள் பணத்திலே ஏதோ கொஞ்சத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கலாம்.
Or the best to God.
அல்லது சிறந்தவற்றை தேவனுக்கு கொடுக்கலாம்.
You can give a little bit of your life to God.
உங்கள் வாழ்க்கையின் கொஞ்சத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
Or the best of your life to God.
அல்லது உங்கள் வாழ்க்கையின் மேன்மையான சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கலாம்.
See, there are people who have lived to make money for 60 years.
60 ஆண்டுகளாக பணம் சம்பாதிப்பதிலே செலவழித்த மக்கள் இருக்கிறார்கள்.
And then after they retire,
அவர்கள் வேலை ஓய்வு பெற்ற பிறகு,
they will apply to some Christian organization and say, we would like to now do something for the Lord in our retirement years.
அவர்கள் வேலை ஓய்வு பெற்ற பிறகு, இப்பொழுது இருக்கக்கூடிய மீதி நாட்களை நான் ஏதாவது ஊழியம் செய்யலாம் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்புவார்கள்.
I've also got letters like that.
அதுபோல என்னிடத்திலும் லெட்டர்கள் வந்திருக்கிறது, விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது.
What they are saying is,
அவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
The best of my life I live for myself and the world.
என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையான பகுதியை எனக்காகவும் உலகத்துக்காகவும் வாழ்ந்து விட்டேன்.
And for money.
பணத்துக்காக வாழ்ந்து விட்டேன்.
Now there's little bit of my life before I die I want to give it to God.
இப்பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. மரிப்பதற்கு முன்பாக அந்த கொஞ்சம் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறேன்.
There also they want to earn some money from some organization.
அப்படி இருந்தும் கூட சில கிறிஸ்தவ நிறுவனங்களிலிருந்து பணம் சம்பாதிக்க தான் விரும்புகிறார்கள்.
You tell me yourself, is that like Cain's offering or like Abel's offering?
நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், அது காயினுடைய காணிக்கை போல இருக்கிறதா அல்லது ஆபேலுடைய காணிக்கை போல இருக்கிறதா?
Abel brought the best.
ஆபேல் சிறந்தவற்றை கொண்டு வந்தான்.
Cain brought an offering.
காயின் ஏதோ காணிக்கையை கொண்டு வந்தான்.
No wonder the fire fell on Abel.
ஆபேல் காணிக்கையிலே அக்கினி விழுந்தது ஆச்சரியமே அல்ல.
Even today God is not fooled.
தேவன் வஞ்சிக்கப்படத்தக்கவரல்ல, ஏமாற்றப்பட முடியாது.
He sees among all of us who is giving the best and who is just giving an offering.
நம்மை அப்படியே தேவன் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். யாரெல்லாம் மேன்மையானதை கொடுக்கிறார்கள், யார் ஏதோ கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்.
For some people,
சில ஜனங்களுக்கு
serving God is whenever it is convenient.
எப்பொழுதெல்லாம் வசதிப்படுகிறதோ அப்பொழுது ஊழியம் செய்வார்கள்.
I've got my own program.
எனக்கு என்று நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது.
I've got many things to do.
இவ்வளவு காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கிறது.
But when I don't have anything to do, if I can spare a little time, I will also go for God.
வேற ஏதோ வேலை இல்லை என்று சொன்னால், கொஞ்சம் நேரம் கிடைத்தால் அந்த நேரத்திலே நான் போய் தேவனுக்கு என்று ஏதாவது செய்வேன்.
You will take leave without pay if your child is sick and you have to take care of it in the hospital.
உங்களுடைய குழந்தை வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்குமானால் நீங்கள் சம்பளம் இல்லாத லீவ் எடுத்துக்கொண்டு வருவீர்கள், பார்ப்பீர்கள் குழந்தையை.
How many of you have taken leave without pay to go for a conference or to do something for the Lord?
கான்ஃபரன்ஸுக்கு போவதற்காகவோ அல்லது தேவனுக்கென்று ஏதாவது செய்வதற்காகவோ எத்தனை பேர் சம்பளம் இல்லாத லீவை போட்டு வந்திருக்கிறீர்கள், விடுபடுத்திருக்கிறீர்கள்?
Do you expect to have the same fire as another person who has given his best to God? Impossible.
இன்னொரு மனிதர் தனக்கு மேன்மையானதை சிறந்தவற்றை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவருக்கு வந்த அக்கினியை போல உங்களுக்கும் அக்கினி வந்து அங்கீகரிக்கும் என்று எண்ணுகிறீர்களா?
You may get honor in your church.
இல்லை உங்களுக்கு வேண்டுமானால் சபையிலே கணம் கிடைக்கலாம்
and you many people because maybe you're a good speaker or something people can admire you
நீங்க நல்ல பேச்சாளரா இருக்கிறபடினாலே ஜனங்கள் வேண்டுமானால் உங்களை மெச்சிக் கொள்ளலாம்
there's a lot of difference between being a good speaker and having the fire of god very big difference
நல்ல பேச்சாளராக இருப்பதற்கும் தேவனுடைய அக்னியை ஒருவன் வாழ்க்கையில கொண்டிருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு
see many politicians are tamilnadu are very good speakers
தமிழக நாட்டிலே உள்ளதன अनेक அரசியல்வாதிகள் அருமையான பேச்சாளர்கள்
if they become christians they can continue to speak very well in some christian subject
அவர்கள் மட்டும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டால் கிறிஸ்தவ கருத்துக்களிலே எத்தனையோ அருமையான போதனைகளை வழங்கிக் கொண்டிருப்பார்
that is not the fire of god
அது தேவனுடைய அக்னி அல்ல
you may be able to speak like some politician so what
நீங்கள் சில அரசியல்வாதியை போல பேச கற்றுக்கொண்டிருக்கலாம் அதனால என்ன
everybody appreciates you like the politicians are appreciated
எப்படி அரசியல்வாதிகள் மெச்சிக்கொள்ளப்படுகிறார்களோ அதுபோல பலரும் உங்களை பாராட்டலாம்
don't deceive yourself that that is the fire of god
அதுதான் தேவனுடைய அக்னி என்று எண்ணி உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம்
the fire of god comes upon those who have sacrificed and given their best to god
யார் மீது அக்னி வரும் என்று சொன்னால் தங்களுடைய மென்மையானவற்றை தேவனுக்கு கொடுக்கவும் தங்களை தியாகம் செய்யவும் விரும்புகிறவர்கள் மத்தியிலே அக்கினி வரும்
who god has seen they never put themselves first
ஒரு காலம் தங்களை முதலாவதாக வைக்காதவர்களை
they never put their own convenience first
முதலாவதாக தங்கள் சொகுசை வைக்காதவர்கள்
they never put their own relatives first
தங்களுடைய உறவினர்களை முதலாவது வைக்காதவர்கள்
put god first
தேவனையே முதலாவதாக வைத்தவர்கள்
god's work is first
தேவனுடைய ஊழியம் தான் பிரதானம்
everything else is second
மற்றவைகள் எல்லாம் இரண்டாம்
do you know the number of relatives weddings I have never gone to in Bangalore because I had a meeting in the church
Bangalore le enude sabile kootam nadandapadinale ethane uravinarudaiya thirumanathukku naan pogaville endru ungalku theriyuma
there's nothing wrong in going to even unconverted relatives wedding
manandirumbada uravinarudaiya thirumanathirku poi pangedupadile thavare edhume illai
but I decided I will never put that above God's word
anal devudaiya ooliyathirku melaga naan adai vaikka maaten endru thirmanithirukiren
I'm not telling you to do that
neengal adai seiyungal endru sollavillai
that's a decision I made in my life
வாழ்க்கையில் நான் செய்த தீர்மானத்தை உங்களுக்கு சொல்கிறேன்
I decided in my life God will always have the first place
என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலுமே தேவனுக்கு தான் முதலிடம் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன்
I decided I will not even please my wife if I have to displease God
நான் தேவனை பிரிய அப்படி துக்கப்படுத்தி என்னுடைய மனைவியை நான் பிரியப்படுத்த ஒரு நாளும் விரும்பவில்லை
That's what Adam did
அதை தான் ஆதாம் செய்தான்
He wanted to please his wife he displeased God
ஆதாம் தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்துவதற்காக தேவனை துக்கப்படுத்தி விட்டார்
There are so many good Christians
அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்
They give an offering to God
அவர்கள் தேவனுக்கு காணிக்கையை கொடுக்கிறார்கள்
But it is not the best
ஆனால் அது மேன்மையானது அல்ல
And that's why they have so many problems
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள்
There is no zeal there's no fire
அங்கே வைராக்கியம் இல்லை அங்கே அக்கினி இல்லை
I don't want to lose the zeal and fire of God in my life even if I'm 100 years old.
100 vayadanalum kuda naan devudaiya akniyum andha vairagyathai naan ilakka virumbave illai.
Because I know there is only one thing worth living for on this earth and that is Jesus Christ.
Indha bhoomiyile ore oru kaaryathirkaga vaazhuvadhe thagum adu aandavaraga Yesu Kristukaga vaazhugira vaazhkai.
I won't have that opportunity when I go to heaven.
Paralogathukku ponaal andha tharanam enakku kidaikkaadhu.
To go to heaven and say oh lord I love you I love you I love you will be meaningless if I don't put him first now on this earth.
Indha bhoomiyile aandavarai mudhalavathu vaikkamal பரலோகத்துக்கு போய் ஆண்டவரையுமே நேசிக்கிறேன் 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 என்று சொல்வதிலே அர்த்தமே இல்லை
all of you will go to heaven and say lord I love you I love you I love you it is so cheap and empty if you didn't put him first on this earth
நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் அங்கே போய் ஆண்டவரையுமே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள் அது வெறும் வெட்டுதான் வெறுமையானதாய் தான் இருக்கும் ஏனென்றால் இந்த பூமியிலே நீங்கள் வாழும்போது அவரை முதலாவதாக வைக்கவில்லை
follow abel
ஆபேலை பின்பற்றுங்கள்
he gave the best
அவன் மேன்மையானவற்றை தேவனுக்கு கொடுத்தான்
you know there is a verse in the last chapter of malachi
மலகியாவிலே
the last book of the bible malachi of the old
பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலே உள்ள கடைசி புத்தகம் மல்கியா
chapter 1
ஒன்றாம் அதிகாரம்
the lord says
ஆண்டவர் சொல்கிறார்
you know in the lord's prayer he taught us first of all to pray hallowed be your name
ஆண்டவருடைய ஜெபத்திலே நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று முதலாவது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்
what should be the number one request in your life
உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது பிரதானமாக இருக்கக்கூடிய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்
that doesn't come naturally to us
அது இயற்கையாகவே நமக்கு வருவதில்லை
what comes naturally to us is lord heal my back ache or my headache or give me a better job or give my son a good wife
இயற்கையாக நம்முடைய ஜெபத்திலே முதலாவது வருவது ஆண்டவரே முதுகு வலிக்கிறது எனக்கு சுகம் தாரும் அல்லது என்னுடைய மகனுக்கு நல்ல கல்லூரியிலே படிப்பை தாரும் வேலையை தாரும் அல்லது நல்ல மனைவி தாரும் மகனுக்கு என்று ஜெபிப்பார்கள்
but jesus said
அல்லது இயேசு சொல்கிறார்
when you put god first in your life those are not your first requests
தேவனை முதலாவதாக உங்கள் வாழ்க்கையிலே வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களிலே அது முதலாவதாக வராது
my first request is hallowed be your name
என்னுடைய முதலாவது விண்ணப்பம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்
your kingdom come
உம்முடைய ராஜ்யம் வருவதாக
your will be done
உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக
after that
அதற்கு பிறகு
I can talk about my earthly needs, give me my daily bread and provide for my family.
என்னுடைய அன்றாட அப்பத்தை தாரும், என்னுடைய குடும்ப தேவைகளை சந்தியும் என்று சொல்லி பூமிக்குரிய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கலாம்.
That he said to his disciples, whenever you pray, learn to pray like this.
எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷருக்கு கற்றுக் கொடுத்தார்.
Most believers don't pray like that.
ஆனால் அநேக விசுவாசிகள் அப்படி ஜெபிப்பதில்லை.
They don't even know what it means to pray, hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிப்பது என்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள்.
So that's what Malachi, the Lord was telling through Malachi.
இதைத்தான் மல்கியா மூலமாக ஆண்டவர் சொல்கிறார்.
Malachi chapter 1 verse 6.
மல்கியா 1 அதிகாரம் 6 வசனம்.
A son honors his father, servant his master. If I am a father, where is my honor? If I am a master, where is my respect?
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே?
You despise my name.
நீங்களுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள்.
You say, how have we despised my your name?
உம்முடைய நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்.
See, the main thing was the name of the Lord.
இங்கே பார்த்தீங்களா, பிரதானமான காரியம் தேவனுடைய நாமம்.
Hallowed be thy name.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
The fellows have despised my name.
ஆனால் நீங்களோ என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணினீர்கள் என்று சொல்கிறார்.
They say, how? We don't even know we have despised.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எப்படி அசட்டை பண்ணினோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை.
And the Lord says, I will tell you how you have despised my name.
எப்படி நீங்கள் என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணினீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
When you bring an offering, you don't bring the best.
நீங்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வரும்பொழுது சிறந்த காணிக்கையை கொண்டு வருவதில்லை.
When you bring verse 8, you bring a blind for sacrifice and you lame and the sick for sacrifice.
நீங்கள் கண் குருடான பலியை கொண்டு வருகிறீர்கள். 8 வசனம், நீங்கள் கால் ஊனமானதை கொண்டு வருகிறீர்கள், பொல்லாப்பானதை கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார்.
You know, they had to offer a bullock sometimes as an offering.
சில சமயத்திலே காளையை அவர்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டும்.
So they look around the bullock and see which one, oh, this one is all blind, it's a big nuisance, let me offer it as a sacrifice.
அந்த காளை மாடுகளிலே ஒன்றாய் தேடி பார்க்கிறார். ஓ, இது குருடா இருக்கிறது, இதை வைத்து எந்த பிரயோஜனம் இல்லை, சரி இதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கட்டும்.
Look around the sheep and one sheep is lame and lame, difficult to walk, we'll offer it as a sacrifice.
அப்படியே ஆட்டு மந்தையிலே போய் பார்க்கிறார், ஒரு ஆடு நொண்டி நொண்டி நடக்கிறது, சரி அதை பிடித்து காணிக்கையாக கொடுப்போம் என்று காணிக்கை கொடுக்கிறார்கள்.
And the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
will you offer your governor something like this?
உன்னுடைய அதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுப்பாயா என்று கேட்கிறார்.
Will you offer your governor some despised type of offering?
உன்னுடைய அதிபதிக்கு, கவர்னருக்கு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு காணிக்கை கொடுப்பீர்களா?
Supposing the governor of Tamil Nadu comes to your house.
தமிழ்நாடு கவர்னர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Will you give him some rice that you cooked 3 days ago?
3 நாளைக்கு முன்பாக சமைத்த சாப்பாட்டை நீங்கள் கொடுப்பீர்களா?
And if you give him a gift, will you give him something that you have used in your house for 3-4 years?
3-4 வருஷங்கள் பயன்படுத்தின ஒரு பொருளை ஒரு வெகுமதியாக கொடுப்பீர்களா?
No.
இல்லை.
But what do you give to God?
ஆனால் தேவனுக்கு அதை கொடுக்கிறீர்கள்.
The Lord says, you, even your governor, you would give the best.
உன்னுடைய அதிபதிக்கே நீ மேன்மையான ஒன்றை கொடுக்கிறாயே.
And to me, you say, I'm Almighty God, but you don't give the best.
என்னை நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன்னுடைய மேன்மையானதை நீ கொடுப்பதில்லையே.
Many elders, when they preach God's word,
அநேக மூப்பர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது,
they don't give the best to God.
அவர்கள் தங்களுக்கு மேன்மையானதை தேவனுக்கு கொடுப்பதில்லை.
They are so careless in the way they come to the pulpit to share the word of God.
தேவனுடைய வார்த்தையை மேடையிலிருந்து பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் கவனக்குறைவாக வருகிறார்கள்.
They don't take any time to seek God.
தேவனை தேடுவதற்கு நேரத்தையே அவர்கள் செலவு செய்வதில்லை.
Just last minute they get up and say whatever comes into their mind.
ஏதோ கடைசி நிமிஷத்தில் எழுந்திருந்து மனதில் என்னெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
And they waste people's time and bore them.
மக்களுடைய நேரத்தை வீணாக்கி அவர்களை போர் அடிக்கிறார்கள்.
If your governor was coming for lunch today,
இன்றைக்கு மதியம் உங்களுடைய கவர்னர் உங்கள் வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
How will you prepare for it?
அவருக்கு எப்படி நீங்கள் ஆகாரத்தை தயாரிப்பீர்கள்?
11:30 you'll suddenly get something in the kitchen and mix it all up and make some khichdi and give it to him.
11:30 மணிக்கு கிச்சன்ல போய் அவசர அவசரமாய் அவசரடி சமையல் செய்து இதையும் அதையும் போட்டு ஒரு நீங்கள் கொடுப்பீர்களா?
No.
இல்லை.
You probably prepare 3 days ahead of time before the governor comes.
கவர்னர் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாகவே ஆயத்தங்களை ஆரம்பித்து விடுவீர்கள்.
How do you treat the people in your church?
சபையில உள்ள மக்களை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள்?
I'll tell you how the Lord has told me.
எனக்கு தேவன் என்ன சொன்னார் உங்களுக்கு சொல்கிறேன்.
The Lord says, when you stand to speak to people,
ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு நீ நிற்கும் பொழுது,
remember they are my kings and my queens.
அவர்கள் எல்லாரும் என்னுடைய ராஜாக்களும் என்னுடைய ராணிகளுமாய் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்.
They are my kings and my queens.
அவர்கள் எல்லாரும் என்னுடைய ராஜாக்களும் என்னுடைய ராணிகளுமாய் இருக்கிறார்கள்.
Treat them like that.
அதுபோல நீ அவர்களை நடத்து.
Respect them.
அவர்களை மதிப்பு செய்.
Don't throw some useless kichdi before them.
அவர்களிடத்தில் பிரயோஜனமற்ற கெட்டுப்போன கிச்சடியை பச்சடியை தூக்கி எறிய வேண்டாம்.
Because you are offering something to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஒன்றை ஏறெடுக்கிறாய்.
If the king's children come to your house,
ராஜாவுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு வந்தால்,
how will you treat them?
அவர்களை எப்படி நடத்துவீர்கள்?
Many preachers do not respect God's people.
அநேக பிரசங்கியார்கள் தேவனுடைய பிள்ளைகளை மதிப்பதே இல்லை.
Because they are not servants.
ஏனென்றால் அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இல்லை.
They themselves act like the king.
அவர்களே ராஜாவாக நடந்து கொள்கிறார்கள்.
That's what the Lord is saying.
இதைத்தான் தேவன் சொல்கிறார்.
What are you offering?
எதை நீங்கள் ஏறெடுக்கிறீர்கள் காணிக்கையாக?
You're not offering the best.
நீங்கள் மேன்மையானதை தேவனுக்கு கொடுப்பதில்லை.
You seek your own convenience.
உங்களுடைய சொந்த வசதியை தேடுகிறீர்கள்.
You know, I'll tell you something about my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I have almost never missed a meeting when I am in Bangalore.
நான் பெங்களூர்ல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தையும் நான் தவற விட்டதே இல்லை.
Whether it's rain or no rain.
மழையோ இல்லையோ.
Whether I've got fever or no fever.
எனக்கு ஜுரமோ இல்லையோ.
Whether I'm sick or not sick.
எனக்கு வியாதி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி.
Whether I traveled and didn't sleep the previous night doesn't make any difference to me.
முந்தின நாளிலே பிரயாணம் செய்து இரவு முழுதுமாய் தூங்காவிட்டாலும் சரி.
I say, Lord, I will not seek my own convenience.
ஆண்டவரே, என்னுடைய சொந்த வசதியை நான் தேட மாட்டேன்.
You are first.
நீர்தான் எனக்கு முதல்.
Your people.
உம்முடைய ஜனங்கள் தான் எனக்கு முதல்.
My convenience is secondary.
ஆண்டவரே, என்னுடைய வசதி எல்லாம் இரண்டாவது தான்.
I didn't get time to eat food.
சாப்பிடுவதற்கு நேரம் இல்லையா?
It doesn't matter. Food is not important.
அது பரவாயில்லை. சாப்பாடு எனக்கு முக்கியமல்ல.
God's work is important.
தேவனுடைய ஊழியம் தான் முக்கியம்.
That is how I have served the Lord for 42 years.
இது போல தான் நான் 42 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம்
செய்திருக்கிறேன். I want to tell you, God has blessed me.
தேவனை ஆசீர்வதித்திருக்கிறான்னு
உங்களுக்கு சொல்றேன். Learn to put God first.
தேவனை முதலாவதா வைக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
I remember many times in my life when I would have a fever.
அநேக சமயத்தில் எனக்கு ஜுரம் வந்துவிடும். ஞாபகம் வருகிறது.
And Wednesday, it's time to go to the meeting. I'd get up from my bed and go to the meeting with a fever.
புதன்கிழமை ஜுரத்தோடு படுத்துக் கொண்டிருப்பேன். கூட்டத்துக்கு நேரமாகி விட்டது. எழுந்து நான் கூட்டத்துக்கு போய்விடுவேன்.
And I know when I sit there, they will expect me to speak.
நான் அங்கே போய் உட்கார்ந்தால் நான் பேச முடியாது எதிர்பார்ப்பாள் என்பது எனக்கு தெரியும்.
If I don't go, somebody else will speak.
நான் போகாவிட்டால் வேறு யாராவது பேசுவார்கள்.
So I know if I go, they'll ask me to speak.
ஆகவே நான் போனால் கண்டிப்பாக என்னை பேச முடியாது கேட்பார்.
So I sit there with the fever.
ஜுரத்திலேயே உட்கார்ந்து
கொண்டிருப்பேன். They ask me to speak.
என்னை பேச முடியாது அழைப்பார்.
And I get up and I speak.
நான் எழுந்து பேசுவேன்.
45 minutes, 1 hour.
ஒரு மணி நேரம், 45 நிமிஷம்.
And the fever is gone.
ஜுரம் போய்விட்டது.
And I go back home healthy.
வீட்டுக்கு ஆரோக்கியம் உள்ளவனாய் போவேன்.
God honors you when you honor him.
நீங்கள் அவரை கனப்படுத்தும் பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துகிறார்.
I'm not telling you stories. I'm telling you what I've experienced in my life.
நான் கட்டுக்கதைகளை சொல்லவில்லை. என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Many of us do not experience the fire of God in our life because we bring Cain's offering.
நம்மிலே அநேகர் காயினுடைய காணிக்கையை தேவனுக்கு கொண்டு வருகிறபடினாலே அக்னியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம்.
God won't force you.
தேவன் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்.
He says you bring whatever you like.
உனக்கு எது விருப்பம் அதை கொண்டு வாண்டு சொல்லுவார்.
That's up to you.
அது உங்களை பொறுத்த காரியம்.
I told you that the devil forces people, God doesn't force people.
நான் ஏற்கனவே சொன்னது போல பிசாசு ஜனங்களை நிர்பந்திக்கிறான், கட்டாயப்படுத்துகிறான். தேவன் கட்டாயப்படுத்துபவர்
அல்ல. A pastor who forces people to do something is actually inspired by the devil.
ஒரு பாஸ்டர் தன்னுடைய ஜனங்களை இதை செய்யவே செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அவர் பிசாசினால் ஏவப்பட்டு செய்கிறார்.
I have been in Bangalore church for 35 years.
35 ஆண்டுகளாக பெங்களூர் சபையில் நான் இருந்து வருகிறேன்.
You go and ask anybody there if I have ever forced them to do anything.
அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை ஒருவரிடத்திலாவது நான் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்கறனா இல்லையா என்பதை அங்கே வந்து கேட்டு பாருங்க.
Not in my personal life, not in the preaching.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படி செய்ததில்லை. என்னுடைய பிரசங்கத்திலேயும் அப்படி செய்ததில்லை.
I say, can you do this?
இதை செய்ய முடியுமா என்று கேட்கிறேன்.
They don't have time to do it.
செய்ய நேரம் இல்லையா?
Say, forget it. It's okay.
மறந்து விடுங்கள், பரவாயில்லை.
Do it when you have time.
நேரம் இருக்கும் போது செய்யுங்கள்.
I always tell people it doesn't matter if you don't do it.
இதை செய்யாவிட்டால் ஒரு பொருட்டல்ல.
Because the only thing serious in life is sin.
வாழ்க்கையில சீரியஸான காரியம் பாவம் தான்.
And if you don't obey me, that's not sin.
எனக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம் இல்லை.
Some pastors will say, if you don't obey me, that's a sin.
சில பாஸ்டர்கள் சொல்வார்கள், எனக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம் என்று.
I get up and say, if you don't obey me, it's not sin.
நான் எழுந்து நின்று சொல்கிறேன், எனக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம் இல்லை.
Because I'm only a man like you.
உங்களைப் போல நானும் ஒரு மனுஷன் தானே.
If you disobey God, that's sin.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம்.
Why do I say this difference between compelling people and leaving them free?
ஜனங்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஜனங்களுக்கு சுயாதீனம் கொடுப்பதற்கும் ஏன் நான் சொல்கிறேன் இதை?
The spirit of heaven and the spirit of hell are completely different.
பரலோகத்தின் ஆவிக்கும் நரகத்தின் ஆவியும் முற்றிலும் வித்தியாசமானது.
I'm trying to show you the difference between the spirit of heaven and the spirit of hell.
பரலோகத்தின் ஆவிக்கும் நரகத்தின் ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க முற்படுகிறேன்.
In the Bible you read in the English it is very clear. You're filled with the spirit or possessed by demons.
ஆங்கில வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது, பிசாசு பிடிக்கப்பட்டவர்களா ஆவியால் நிறையப்பட்டவர்களா என்று பார்க்கிறோம்.
You see the difference?
வித்தியாசம் பார்த்தீர்களா?
Not possessed by the spirit.
ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள் என்று அல்ல.
You never read in the Bible of somebody possessed by the Holy Spirit.
யாராவது ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டார் என்று எங்கேயுமே நீங்கள் வாசிப்பதில்லை.
filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே நிறைந்து.
But demons.
ஆனா பிசாசு.
You never read of anybody filled with demons.
பிசாசுனால நிரப்பப்பட்டவர்கள் என்று நாம் வாசிப்பதில்லை.
Or filled with an evil spirit.
அல்லது அசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர் என்று வாசிக்கவில்லை.
Possessed by evil spirit.
பிசாசு அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டவர் என்று வாசிக்கிறோம்.
Why this difference?
ஏன் இந்த வித்தியாசம்?
Because when a person is possessed by an evil spirit.
ஒரு மனிதன் பொல்லாத ஆவியினாலே பிடிக்கப்பட்ட பொழுது.
Even by one evil spirit.
ஒரு அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டிருந்தாலும்.
He has no control over himself.
அவனுக்கு தன் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை.
You see anywhere in the world I've seen people possessed by an evil spirit.
நான் பிசாசு பிடித்தவர்களை பார்த்திருக்கிறேன் இந்த உலகத்திலே. நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும்.
They cannot control themselves.
அவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்த முடியாது.
They do all types of things, they have no control.
அவர்கள் எல்லாவிதமான காரியங்களையும் செய்வார்கள் ஆனால் தங்களை கட்டுப்படுத்த முடியாது.
They say things which they cannot control.
அவர்கள் சில காரியங்களை பேசுவார்கள் அவர்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லை.
Who is doing it?
யார் அதை செய்கிறார்?
Not they.
அவர்கள் அல்ல.
The demon inside them.
உள்ளே இருக்கக்கூடிய பிசாசுகள்.
That is the mark of the devil.
இதுதான் பிசாசின் அடையாளம்.
That when he comes into a person he forces him to do things which he himself may not want to do.
அந்த பிசாசு ஒருவனுக்குள்ளாக வரும்பொழுது அந்த மனிதனே செய்ய விரும்பாத காரியங்களை செய்யும்படியாக நிர்பந்தித்து கட்டாயப்படுத்துகிறான்.
Whereas when the Holy Spirit fills a person,
பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நிரப்பும் பொழுது,
he doesn't force him.
அவர் யாரையும் நிர்பந்திப்பதில்லை.
He doesn't force me to do anything.
என்னை எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படியாக கட்டாயப்படுத்துவதில்லை.
He never forced me to come to Tanjavur.
தஞ்சாவூருக்கு வருவதற்கு அவர் என்னை கட்டாயப்படுத்தவில்லை.
He doesn't force me to get up and speak.
எழுந்து நின்று பேசும்படியாகவும் கட்டாயப்படுத்தவில்லை.
And he doesn't force me to sit down.
உட்காருவதற்கும் அவர் என்னை கட்டாயப்படுத்துவதில்லை.
Even the gift of tongues which he gave me.
அவர் எனக்கு கொடுத்த அந்நிய பாஷை வரமும்
I can use it when I like and stop when I like.
எனக்கு எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது அதை பயன்படுத்தலாம் எப்பொழுது விருப்பமில்லையோ அப்பொழுது நிறுத்தி விடலாம்.
Some people say.
சிலர் சொல்கிறார்கள்.
The Holy Spirit filled me and I couldn't stop.
தான் மக்களை கட்டுப்படுத்தி அவன் நிறுத்த முடியாமல் கட்டுக்கடங்கி போக வைக்கிறது.
The Holy Spirit doesn't force anybody.
பரிசுத்த ஆவியானவர் யாரையும் நிர்பந்திப்பதில்லை கட்டாயப்படுத்துவதில்லை.
He doesn't make people fall down.
கீழே விழுமுடியாய் செய்வதில்லை.
No.
இல்லை.
All this business of people pushing people down, that's not the Holy Spirit.
கையை வைத்தவனை கீழே விழுகிறார்கள் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
Jesus always lifted people up, he never pushed anybody down.
இயேசு எப்பொழுதும் மக்களை தூக்கி தான் எடுத்தாரே அவரை கீழே தள்ளவில்லை யாரையும்.
If you do the opposite of what Jesus did,
இயேசு செய்வதற்கு நேர் எதிர்மாறாக செய்தால்,
there's a word in the Bible for it.
அதற்கு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு.
Antichrist.
அந்திகிறிஸ்து.
And Christ is lifting people up and you are pushing them down.
கிறிஸ்து ஜனங்களை தூக்கி எடுக்கிறார் நீ கீழே தள்ளுகிறாய்.
That is the opposite of Christ is called Antichrist.
கிறிஸ்துவுக்கு நேர் எதிரமாக உள்ளது அந்திகிறிஸ்து.
That is the spirit of the Antichrist.
அது அந்திகிறிஸ்துவின் ஆவி.
I never in my life want to push anybody down. I want to lift everybody up.
என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரையும் நான் கீழே தள்ள விரும்புவதே இல்லை. நான் எல்லாரையும் எழுப்பி விட முறையாய் விரும்புகிறேன்.
There are so many meetings going on now in Christendom, even on television you see they're all falling down.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. டிவியிலேயும் அப்படிப்பட்டவர்களை காப்பீர்கள் கை வைத்து
I say if you go to such a meeting
அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் போனால்
I'll give you a promise
நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன்
please take that promise and go
இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போங்கள்
Psalm 91
சங்கீதம் 91
1000 will fall on my left side and 10000 on my right hand but it will not come near me
என் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது
it's a good promise to take
நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொண்டு அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போங்க.
Or another wonderful promise in Jude 24.
அல்லது இன்னும் ஒரு வாக்கு தத்தம் யூதா 24 வசனம்.
He can keep you from falling.
வழுவாதபடி உங்களை காக்கிறவர்.
You take some of these promises and go.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு போங்க.
You never have a problem anywhere.
எங்கு போனாலும் நீங்கள் விழுகிற பிரச்சனை உங்களுக்கு வராது.
We got to be very careful. We must not let anybody lay hands on our head.
யார் வேண்டுமானால் நம்முடைய தலையில
யார்
மீது நமக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் நம்முடைய தலையில கை வைப்பதற்கு அனுமதிக்க கூடாது.
I met a young girl in Australia once.
ஆஸ்திரேலியா நாட்டிலே ஒரு வாலிப ஸ்திரீயை நான் ஒருமுறை சந்தித்தேன்.
She said, Brother Zach, I need some help.
சார் ஜாக் அவர்களே எனக்கு ஒரு உதவி தேவை என்று
சொன்னார். One American preacher came here.
அமெரிக்க பிரசங்கர் ஒருவர் இங்கே வந்தார்.
He asked people to come forward for baptism in the Holy Spirit.
பரிசுத்த அபிஷேகத்தை பெறக்கூடியவர்கள் எல்லாரும் முன்னே வாருங்கள் என்று அழைத்தார்.
I went forward.
நானும் முன்னே போனேன்.
He laid hands on me.
என் மீது கையை வைத்தார்.
My whole life has been confusion after that.
அதற்கு பிறகு அவர் கை வைத்ததுதான் தாமதம் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக குழப்பமாகி விட்டது.
I said, did you know of anything about this person?
அந்த நபரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன்.
Do you know whether he is living a holy life?
அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாரா இல்லையா உனக்கு தெரியுமா?
Do you know anything about his family life?
அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியுமா?
Was he a lover of money?
அவர் பண ஆசைக்காரரா இல்லையா தெரியுமா?
Do you know any of these things and you still allowed him to lay his hands on your head?
ஒன்றுமே உனக்கு தெரியாதபடி அவர் உன் தலையிலே கை வைப்பதற்கு ஏன் அனுமதித்தாய்?
Absolutely foolish.
மிகவும் புத்தியீனமான காரியம்.
Anyway, I said we can help you.
சரி பரவாயில்லை நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன்.
Because Jesus can cancel all the work of the devil in one moment.
பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் இயேசு ஒரு சனப்பொழுதிலே நீக்கிவிட முடியும்.
இப்பொழுது
நான் உனக்காக ஜெபிக்கிறேன்.
Whatever power Satan put upon your life right now,
Satan enna vallamiyala unmeed vaithi vittana ippozhudhu adellam naan vetti erigiren
in the name of Jesus.
Yesuvin naamathinale.
Yeah, if you've got some suffering like that, renounce it in the name of Jesus.
Ungalku adhu pola prachanigal edhavadhu ungal vaazhkil irukkumanal Yesuvin naamathinale adarkum enakkum thodarbillai endru
solli. Not allow anybody to lay hands on your head whom you don't have total confidence in.
Yaro oruvar meedhu ungalku mulu nambikai illai endru solla andha nabar ungal thalai meedhu kai veippadharku anumadhikkave koodadhu.
I remember some years ago we were praying with some people.
சில ஆண்டுகள் முன்பாக சில மக்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
One man came and laid his hands on my head.
ஒரு மனிதன் திடீரென்று வந்து என் தலையில கை வைத்து விட்டார்.
I pulled his hand and pulled it away.
நான் கையை பிடித்து தூக்கி தள்ளி விட்டேன்.
He was upset and disturbed.
என்ன இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி அவர் மனதாங்கல் அடைந்து விட்டார், கோபப்பட்டு விட்டார்.
We got to be wise.
நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும்.
Don't let anybody lay hands on your head.
யாரும் உங்கள் தலையில கை வைப்பதற்கு எளிதா நீங்கள் அனுமதி கொடுத்து விட
வேண்டாம். So many spirits operating in the world.
ஏனென்றால் உலகத்தில் பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
Forcing people, forcing.
ஜனங்களை நிர்பந்திப்பது, கட்டாயப்படுத்துவது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும்.
Without their asking.
அவர்கள் கேட்காமலேயே.
They come and lay hands on your head without your asking.
உங்களை கேட்பதில்லை, திடீரென்று வந்து தலையில கை வைத்து விடுவார்கள்.
You got to be wise in such situation.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I remember my wife was in a meeting once.
என்னுடைய துணைவியார் ஒரு கூட்டத்தில் இருந்தார்கள்.
A lot of sisters meeting, all the sisters were sitting down.
அங்கே अनेक சகோதரிகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்.
And one man went around laying hands.
அங்கே ஒரு ஆள் வந்து எல்லார் மேல் தலைமேல் கை வைத்துக் கொண்டிருந்தார்.
So she got up so that he couldn't lay hands on her.
என்னுடைய துணைவியார் அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். எழுந்து நின்று விட்டால் அவர் கை வைக்க முடியாது என்று எண்ணி.
We have got to be wise.
நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும்.
Oh, put your head under somebody's head so he can't put his hands on you.
உங்க தலையை வேற யாருக்கா தலைக்கில வச்சிருக்கீங்க, அவர் வந்து அப்படியே போயிருவார்.
We have to be very wise.
நாம் மிகவும் ஞானவான்களா இருக்க வேண்டும்.
There are so many preachers going around doing all these demonic things.
அநேக பிரசங்கியார்கள் இப்படி பிசாஸ் பேய்த்தனத்துக்கு அடுத்தான காரியங்களை செய்து கொண்டே சுற்றுகிறார்கள்.
Demonic means forcing people to do things which they themselves don't want.
பேய்த்தனம் என்று சொன்னால் என்னவென்றால் ஜனங்கள் கேட்காமலே ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்துவது, இதை செய்ய வேண்டும் என்று
சொல்லி. Forcing people to type, forcing people to marry somebody, all types of evil things.
தசம பாகம் கொடுக்க முடியாத கட்டாயப்படுத்துவது, உனக்கு இவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவது.
The Lord has said you must marry so and so.
இவர்களை தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும் என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், தரிசனம் கொடுத்தார்.
The devil, not Jesus Christ.
எந்த ஆண்டவர் பிசாஸ்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல.
Because Jesus Christ never forces anybody.
இயேசு கிறிஸ்து யாரையும் நிர்பந்திக்கிறவர் அல்ல.
Please remember this simple principle.
எளிய கோட்பாட்டை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
The Holy Spirit always is like a dove.
பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே அவர் புறாவை போல மென்மையானவர்.
Gently.
அவர் மென்மையானவர்.
The devil roars like a lion.
பிசாசு சிங்கத்தை போல கர்ஜிக்கிறான்.
Many times people say, how do I know whether this voice in my heart is from the devil or from the Holy Spirit?
என்னுடைய உள்ளத்திலே வரக்கூடிய சத்தமானது பிசாசிடத்திலிருந்து வருகிறதா அல்லது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறதா என்று எப்படி அடையாளம் கண்டுகொள்வது?
One way you can find out is this.
அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது.
Do you feel that voice is forcing you? Come on, do it now, do it now, do it now.
அந்த உள்ளே வரக்கூடிய சத்தமானது இப்பொழுதே செய் 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 என்று கட்டாயப்படுத்துகிறதா?
That is definitely the devil.
அது கண்டிப்பாக பிசாசிடத்திலிருந்து வருகிற சத்தம்.
It is the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராய் இருந்தால்
he will allow you to wait.
நீ காத்திருக்க முடியாய், அவர் அனுமதிப்பார்.
Bible says those who wait upon the Lord shall rise up with wings as eagles.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது.
Don't let any spirit force you.
அவர் எந்த ஒரு ஆவியும் உங்களை கட்டாயப்படுத்த நிர்பந்திக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம்.
Don't let any pastor or preacher force you.
எந்த ஒரு பாஸ்டரோ பிரசங்கியாரோ உங்களை கட்டாயப்படுத்த அனுமதிக்க வேண்டாம்.
Don't let anybody lay hands on your head whom you don't have total confidence.
உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் உங்கள் தலை மீது கை வைக்க அனுமதிக்க வேண்டாம்.
If he wants to pray for you, let him pray on his own without touching you.
உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வரவேண்டால் உங்களை தொடாமல் அவர் ஜெபித்து விட்டு போகட்டும்.
I believe in laying on of hands, but only those you have 100% confidence in.
நான் கைகளை வைத்து ஜெபிப்பதில் நம்பிக்கை வைக்க நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்தான் உங்கள் தலை மீது கை வைக்க வேண்டும்.
These are simple principles.
இவைகளெல்லாம் எளிய கோட்பாடுகள்.
Follow them, you can have a lot of problems in your life.
இவைகளை நீங்கள் பின்பற்றாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து நேர்ந்துவிடும்.
The spirit of heaven,
பரலோகத்தின் ஆவி,
is something that always gives us freedom.
அது எப்பொழுதே நமக்கு ஒரு சுயாதீனத்தை, விடுதலையை கொடுக்கிறது.
The fire of God falls upon people who give their best to him.
தங்களுடைய மேன்மையானவற்றை தேவனுக்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய அக்கினி வரும்.
I can tell anybody sitting here.
இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன்.
If you give your best to God like Abel, the fire of God will fall upon you.
ஆபேலை போல சிறந்தவற்றை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி உங்கள் மீது வரும்.
Now let's turn to Leviticus 9.
இப்பொழுது நாம் லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம்.
Leviticus 9.
லேவியராகமம் 9ஆம் அதிகாரம்.
We read about a time when Aaron offered the sacrifice to God.
ஆரோன் தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தின காலத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
He verse 22 last part, they made the sin offering and burnt offering and peace offerings.
22ஆம் வசனம், லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள்.
And then verse 24, fire came from before the Lord and consumed the burnt offering.
24ஆம் வசனம், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அங்கே உள்ள எல்லாவற்றையும் எரித்து விட்டது.
They gave their best to God and the fire came down upon it.
அவர்கள் தங்களுடைய சிறந்தவற்றை தேவனுக்கு கொடுத்தார்கள், வானத்திலிருந்து அக்கினி வந்தது.
Aaron had two sons.
ஆரோனுக்கு இரண்டு குமாரர்கள் உண்டு.
Their names were Nadab and Abihu. You read in the next verse.
அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாதாபும் அபியூவும்.
Now they didn't have the same anointing their father had.
தங்களுடைய தகப்பனுக்கு இருந்த அதே அபிஷேகம் இவர்களுக்கு இருக்கவில்லை.
And they said, we also must get a name for ourselves like our father.
நம்முடைய அப்பாவை போல நமக்கும் ஒரு பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள்.
See, don't think that the anointing always goes from father to son.
எப்பொழுதுமே அப்பாவின் இடத்திலிருந்து மகனுக்கு தான் அபிஷேகம் போகும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
Sometimes the son may get an anointing if he individually seeks God, not because he is so and so's son.
சில சமயத்திலே ஒரு தகப்பனுடைய மகன் தானாக தனியாக தேவனை தேடும் பொழுது தேடுவதனாலே அவர் அக்கினி வரலாம். ஏதோ இந்த அப்பாவுடைய மகனா இருப்பதனாலே அவர் அதை
பெற்றுக்கொண்டார் என்று பொருள் அல்ல.
இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்தியாவில் பல பகுதிகளிலேயும், ஏன் உலகத்திலேயும் பிற பகுதிகளிலேயும்,
ஈவன் இன் அமெரிக்கா,
அமெரிக்காவிலும் சரி,
ஒன் மேன் ஸ்டார்ட்ஸ் எ மினிஸ்ட்ரி,
ஒரு மனிதர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்,
அண்ட் தி நெக்ஸ்ட் லீடர் இன் தட் மினிஸ்ட்ரி வில் பி ஹிஸ் சன்.
அவருடைய ஊழியத்திலே வரக்கூடிய அடுத்த தலைவர் அவருடைய மகனாய் தான் இருப்பார்.
ஹவ் இஸ் தட்?
அது எப்படி?
That is like a family business.
அது ஒரு குடும்ப தொழிலை போல இருக்கிறது.
Look all the big business houses in India, the father starts a big business and the son takes over that business.
இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய தொழில் அதிபர்களை பாருங்கள், தகப்பனார் அந்த தொழிலை நடத்துகிறார், அவருக்கு பின் அவருடைய மகன் பொறுப்பேற்கிறார்.
Because they don't want the wealth of the family to go outside the family, so the son takes over the business.
ஏனென்றால் அவருடைய சொத்து குடும்பத்தை விட்டு வெளியே போகிவிடக் கூடாது, ஆகவே மகன் அந்த தொழிலை எடுத்து நடத்துகிறார்.
So Christian work also has become a business nowadays.
ஆக கிறிஸ்தவ ஊழியமும் இன்றைக்கு ஒரு வியாபாரமாக மாறி விட்டது.
Money coming in.
எவ்வளவு பணம் உள்ளே வருகிறது.
And the father does not want all that money to go outside the family, so his son takes over that Christian organization.
அந்த பணம் நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியே போய் விடக் கூடாது, ஆகவே தன்னுடைய மகனையே அடுத்த ஊழியக்காரராக நியமிக்கிறார்.
You look everywhere, you'll see that.
நீங்கள் எந்த இடத்திலே பார்த்தாலும் அதை நீங்கள் பார்க்கலாம்.
We read here about Aaron's sons also.
இங்கே நாம் ஆரோனுடைய மகனை குறித்து வாசிக்கிறோம்.
Aaron did not appoint his sons.
ஆரோன் தன்னுடைய மகன்களை நியமிக்கவில்லை.
You know Moses had two sons.
மோசேக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள்.
You read about it in Exodus chapter 4.
யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள்.
When he had to hand over the leadership, he never gave it to his two sons.
மோசே தன்னுடைய தலைமைத்துவத்தை அடுத்த நபரிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது தன்னுடைய இரண்டு மகன்களிடத்திலே ஒப்படைக்கவே இல்லை.
He gave it to Joshua, who is some stranger.
யோசுவா என்ற ஒரு அந்நியன் இடத்திலே தான் அதை ஒப்பு கொடுத்தார்.
Those were men of God.
அவர்களெல்லாம் தேவ மனிதர்கள்.
They didn't follow this worldly business principle.
இவர்கள் எல்லாரும் உலகத்தினுடைய வியாபாரிகளுடைய அந்த கோட்பாட்டை பின்பற்றவில்லை.
But very often a son will think, yeah, I must take over my father's ministry.
ஆனால் அநேக சமயத்திலே மகன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், நான் தான் தகப்பனுடைய ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டும்.
Nadab and Abihu said, yeah, we will do what our father did.
ஆகவே நாதாபும் அபியும் நம்முடைய அப்பா என்ன செய்தார் அதையே நாமும் செய்வோம் என்று சொல்கிறார்.
God would not send any fire on Nadab and Abihu's offering.
ஆனால் நாதாப் அபியு இவருடைய காணிக்கையிலே தேவன் ஒரு காலம் அக்னி அனுப்ப போவதில்லை.
So what did they do?
அவர்கள் என்ன செய்தார்கள்?
It says they made their own fire.
அவர்கள் தாங்களாகவே சொந்த அக்னியை உண்டாக்கி கொண்டார்கள்.
See, they brought an offering.
அவர்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தார்கள்.
And they put their own fire there.
அங்கே தங்களுடைய சொந்த அக்னியை அதன் மேலே போட்டார்கள்.
And try to show people.
ஜனங்களுக்கு காட்டிட்டார்கள்.
See, the fire has come.
பார்த்தீர்களா, அக்னி வந்து விட்டது.
It was not a fire from God.
அது தேவனிடத்திலிருந்து வந்த அக்னி அல்ல.
It was a fire they produced themselves.
அவர்கள் தாங்களாகவே உண்டாக்கி கொண்ட அக்னி.
Do you know today?
இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா?
Most of so-called Holy Spirit baptism is this type of self-produced fire.
நாம் காண்கிற பரிசுத்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் தாங்களாகவே உற்பத்தி செய்து கொண்டு அவர் பேசுகிறார்.
Even a lot of healing meetings.
அநேக குணமாக்கும் கூட்டங்களிலே கூட.
For one hour they will keep on playing some music.
ஒரு மணி நேரம் இசைக்கருவளை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள்.
You know, when music has a tremendous power to move us emotionally.
உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு அந்த இசைக்கு வல்லமை இருக்கிறது.
Whether cinema music or Christian music or anything.
அது சினிமா இசையா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ இசையா இருந்தாலும் சரி, அதற்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது.
All these preachers will one hour they'll keep on with music 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 music.
ஆகவே ஒரு மணி நேரம் இந்த இசைக்கருளை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் பிரசங்கியார்கள்.
Preacher will also come and start some songs.
பிரசங்கியாரும் வந்து அவரும் ஒரு பாடலை ஆரம்பிப்பார்.
And everybody is moved.
எல்லாரும் அசைக்கப்படுகிறார் உணர்ச்சி வசமாக.
The television camera will focus on somebody who started crying.
யாருடைய கண்ணிலாவது கண்ணீர் அப்படியே விழுந்தால் கேமராவை அப்படியே நெருக்க வைத்து அதை
And everybody is moved emotionally.
எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழுவார்கள்.
And then the preacher will say, "Now get the healing from Jesus."
இப்பொழுது இயேசுவிடத்தில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
Did Jesus do it like that?
Yes, அப்படி செய்தாரா?
Did Jesus get all the musicians to play for 1 hour before he prayed for the sick?
இசைக்கருவி எல்லாம் வர கொண்டு வாருங்கள், ஒரு மணி நேரம் நீங்கள் இசைக்கருவியை வாசியுங்கள், இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று இயேசு சொன்னாரா?
I'm amazed that Christians are deceived with all this.
கிறிஸ்தவர்கள் இவைகளினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது.
This is exactly like Leviticus 10, strange fire.
அந்நிய அக்னி என்று லேவியராகமம் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதே போல தான் இருக்கிறது.
My dear brothers and sisters, let me warn you.
என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எச்சரிக்கிறேன்.
The Holy Spirit which the apostles had.
பரிசுத்த அப்போஸ்தலருக்கு இருந்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம்
has been replaced by music today in Christendom.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இசை அதற்கு மாற்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
You don't have the power of the Holy Spirit, so we will do it with the power of music.
எங்களுக்கு பரிசுத்தாவியானுடைய வல்லமை இல்லை, ஆகவே இப்பொழுது இசை கருவிகளுடைய வல்லமையினாலே நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
The fire of Nadab and Abihu.
அது நாதாப் அபியுனுடைய அக்கினி.
And the fire of the Holy Spirit has now been replaced with the power of money.
அதே போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு மாற்றாக பண வலிமை என்று காணப்படுகிறது.
The most important things today in many Christian meetings is money and music.
அநேக கிறிஸ்தவ கூட்டங்களிலே இன்றைக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான காரியம் ஒன்று இசை கருவிகள், இசை, இன்னொன்று பணம்.
I have decided as long as I live I will fight with this false fire.
நான் வாழும் பரியந்தமும் இந்த பொய்யான அக்கினிக்கு விரோதமாக போராடுவேன் என்று தீர்மானித்து விட்டேன்.
The real fire is the fire of the Holy Spirit.
உண்மையான அக்கினி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிதே மட்டுமே.
Which makes us holy.
அது நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது.
Gives us the power of God.
அது தேவனுடைய வல்லமையை நமக்கு தருகிறது.
In Leviticus we read chapter 10 Nadab and Abihu offered this strange fire.
லேவி ராகமம் 10 அதிகாரத்தில் இந்த அந்நிய அக்கினியை நாதாபும் அபியும் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
And what was the result?
அவருடைய விளைவு என்ன?
Another fire came from the Lord and killed them.
இன்னொரு அக்கினி தேவனிடத்திலிருந்து வந்து இவர்கள் இருவரையும் கொன்று விட்டது.
That is the fire of judgment.
இது நியாய தீர்ப்பின் அக்கினி.
And I believe God will judge all these ministries that are producing false fire today.
பொய்யான அக்கினியை இன்றைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிற அநேக ஊழியங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார்.
We need the real fire of heaven in our churches.
நம்முடைய சபைகளிலே மெய்யான தேவனுடைய அக்கினி தேவைப்படுகிறது.
Don't produce a false fire by emotionalism and shaking and all that.
ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே குலுங்கக்கூடியதான ஒரு பொய்யான அக்கினியை நீங்கள் உண்டாக்க வேண்டாம்.
You don't have to shake to get the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நாம் அப்படியே ஆட வேண்டும் என்று தேவையில்லை.
You have to give your best to God. That's what you got to do.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மேன்மையானவற்றை தேவனுக்கு கொடுங்கள்.
If you don't give the best to God,
உங்களுடைய மென்மையானவற்றை சிறந்தவற்றை தேவனுக்கு கொடுக்காத பட்சத்தில்
shaking and shaking and shaking you'll get a false fire.
நீங்கள் எவ்வளவுதான் குளிக்கிக் கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு பொய்யான அக்கினி தான் கிடைக்கும்.
Give your best to God and he will send the fire from heaven.
உங்களுடைய மென்மையானதை தேவனுக்கு கொடுங்கள், அவர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்புவார்.
And your life will become heavenly.
உங்களுடைய வாழ்க்கையானது பரலோகத்தின் வாழ்க்கையாய் மாறும்.
Your home will become heavenly.
உங்களுடைய குடும்பம் பரலோகத்தின் குடும்பமாய் மாறும்.
And your church will become heavenly.
உங்களுடைய சபையும் ஒரு பரலோகத்துக்குரிய சபையாய் மாறும்.
That is what God wants to do.
இதைத்தான் செய்ய முடியாய் தேவன் விரும்புகிறார்.
God wants to do in all of our churches.
நம்முடைய எல்லா சபைகளிலுமே தேவன் இதைத்தான் செய்ய முடியாய் விரும்புகிறார்.
He wants to fill us with the Holy Spirit.
நம்மை பரிசுத்தாவியால் நிரப்ப விரும்புகிறார்.
And bring the spirit of heaven into our life.
பரத்துக்குரிய அந்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார்.
Everybody in the church is free.
சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே விடுதலையானவர்களாய் இருக்கிறார்கள்.
No compulsion.
எந்த ஒரு கட்டாயமும் இல்லை.
And joyfully
சந்தோஷமாக
they give their best to God.
அவர்கள் தங்களுக்கு உள்ள மேன்மையானவற்றை தேவனுக்கு கொடுக்கிறார்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed before God,
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம்.
You need to ask yourself only one question.
ஒரே ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது.
Is God first all the time in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலேயும் தேவன் தான் முதல் நபரா இருக்கிறாரா?
Do you always give him the best?
எப்பொழுதுமே சிறந்தவற்றை தேவனுக்கு கொடுக்கிறீர்களா?
The best of your time.
உன்னை நேரத்தின் சிறந்த காலம்.
The best of your life.
வாழ்க்கையின் சிறந்தது.
Can you honestly say I never seek my own convenience?
என்னுடைய சொந்த வசதியை நான் ஒரு காலம் தேட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் நேர்மையாக சொல்ல முடியுமா?
God is first.
தேவன்தான் முதல்.
My wife or family is not first.
என்னுடைய மனைவியோ குடும்பமோ முதலானவர்கள் அல்ல.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
if you give the best to God, the fire will fall immediately.
நீங்கள் தேவனுக்கு சிறந்தவற்றை கொடுக்கும் பொழுது உடனடியாக அக்னி வந்து உங்களை நிரப்பும்.
If you don't give the best,
நீங்கள் மென்மையானவற்றை தேவனுக்கு கொடுக்காத பட்சத்தில்,
then you will try all these other tricks and get some false fire.
நீங்கள் மற்ற உத்திகளை கையாண்டு பொய்யான அக்னியை பெற்றுக் கொள்வீர்கள்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
save us all from deception.
எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே வஞ்சகத்திலிருந்து எங்களை ரட்சியும்.
Help us to have the real fire of God in our life.
எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவனுடைய அக்னியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
Where we are free.
ஆண்டவரே விடுதலையுள்ளவர்களாய்,
free to serve you.
உமக்கு ஊழியம் செய்ய விடுதலையுள்ளவர்களாய் இருக்க முடியும்.
Where we give freedom to others.
மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சுயாதீனத்தை கொடுக்கட்டும்.
Help us, we pray.
எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.